துவிதம் என்றால் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்றதன் கலப்பு, இரண்டற்ற தன்மை, இரண்டற்ற என்ன இரண்டற கலத்தல். இரண்டு அறன்னு சொல்லும் போதே அங்க ரெண்டு பொருள்கள் இருக்கின்றன, அவை இரண்டாக பிரிந்திருக்காமல் ஒன்றாக கலந்திருக்கின்றன, அதான் இரண்டற கலந்தான் சொல்கின்றோம். அதான் எனவே பொருளால் இரண்டு, கலப்பினால் ஒன்று என்பது அந்த அத்துவிதம் என்பதனாலே, இரண்டு அற என்பதனாலே பெறப்படுகின்றது. இப்படி கலப்பினாலே உயிர்களோடு ஒன்றாயும் பொருள் தன்மையினாலே வேறாயும் செலுத்தும் தன்மையினாலே உடனாயும் இருக்கின்ற இந்த சம்பந்தம் தான் அத்துவித சம்பந்தம். இது உடனாயிருத்தல் என்றே தொகுத்து சொல்லப்படும். சொன்னால் ஒன்றாயிருத்தலும் வேறாயிருத்தலும் உடனாயிருத்தலிலே அடங்கும். செலுத்துகின்றான் என்பதிலே, உடனாயிருந்து செலுத்துகின்றான் என்பதிலே, கலப்பினால் ஒன்று என்பதும் பொருளால் வேறு என்பதும் அடங்கிவிடுகின்றன. அவ்வாறு அந்த முறையிலே உடனாயிருத்தல் தான் அத்துவித சம்பந்தம். இவ்வாறு அத்துவித சம்பந்தமாக சிவபெருமான், அதாவது சிவகுருநாதன் சொல்லும்போது சிவோகம் பாவனையிலே நிற்பதனாலே அந்த குருமூர்த்தியினுடைய திருவாக்கு எல்லாமே சிவவாக்கு தான். ஆகவே நாம் என்றே அந்த குரு சொல்வார். நாம்னா அங்க சிவம், அந்த குருவே சிவம் என்று அங்கே கொண்டு கேட்க வேண்டும். உண்மை விளக்க ஆசிரியர் மெய்கண்டார் திருவாக்காக சொல்லும்போது அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார். மெய்கண்டார் நாம் என்று சொல்லும்போது அங்க சிவத்தை குறித்தது. அது மாதிரி சொல்வார், நாம் இப்படி உன்னோடு அத்துவிதமாக கலந்திருப்பதனாலே உன்னுடைய செயல் எல்லாம் நம்முடைய செயல் என்று கருதுவாயாக. நாம் செலுத்தாமல் நீ யாதொன்றையும் செய்ய இயலாது, நாம் அறிவிக்காமல் நீ யாதொன்றையும் அறிய இயலாது, செலுத்தாமல் செய்ய இயலாது. ஆகவே உன் செயலெல்லாம் சுதந்திரமாக நீயே செய்து கொள்ளக்கூடிய செயல்கள் அல்ல, அது நம்முடைய செயல்கள் என்று அடங்குவாயாக என்று இப்படி உபதேசிக்கும் பொழுது, இந்த அத்துவித சம்பந்தத்தை நீ உணர்ந்ததனால் என்ன பயன் என்றால், இப்படி உடனாக இருந்து எல்லாம் சிவபெருமானே செய்விக்கின்றான், எனவே நமக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது, எல்லாம் சிவன் செயல் என்று ஆன்மா அடங்குதல் இருக்கின்றதே, அப்படி எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கினால்தான் அந்த ஆன்மா அத்துவித சம்பந்தத்தை உணர்ந்து கொண்டதனால் பயன் கிடைக்கும். அதான் அத்துவிதத்தை அறிந்ததனால் பெறக்கூடிய பயன் என்னவென்றால், இப்படி அத்துவிதமா அவன் கலந்திருக்கின்றான், இரண்டர கலந்து அறிவிக்கின்றான், செய்விக்கின்றான், எனவே எல்லா அறிவும் அவனுடையது, எல்லா செயலும் அவனுடையது என்று ஆன்மா வேறு ஒன்றிலும் பற்றுக்கொள்ளாமல் அந்த சிவத்தினிடையே பற்று வைத்து அடங்குதல் தான். அதை ஓமை மூலமா சொல்றார். உடம்பு எந்த செயலை செய்தாலும் அது உடம்பிலே கலந்திருந்து அந்த உடம்பை செலுத்தி உயிர் செய்கின்ற செயல்தானே. உயிர் செலுத்தாமல் இந்த உடம்பு அது செல்லுமா, எதையாவது செய்யுமா, செய்யாது. எனவே புலன்களின் வழியாக ஓடுகின்ற இந்த ஐம்பொறி அறிவு இருக்கின்றதே, அது உயிரின் அறிவு என்று நீ மதிப்பது போல, உயிராகிய உன்னுடைய அறிவு செயல்களை சிவபெருமானுடைய அறிவு செயல்கள் என்று நீ மதிப்பாயாக என்று உணர்த்துகின்றார். புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் சொன்னார். புலன் செயல்கள் எல்லாமே புன் செயல்களாக இருக்கின்றன, அற்ப செயல்களாக இருக்கின்றன. ஆக புலன் வழியாக ஓடுகின்ற ஐம்பொறிகளின் அந்த அற்ப செயல்களை எல்லாம் உயிரின் செயல் என்று எவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்கின்றாயோ, அதுபோல உயிர்களாகிய உயிராகிய உன்னுடைய செயலை தலைவனாகிய சிவனுடைய செயல் என்று மதிப்பாயாக என்று இந்த குரட்பாவிலே, நீ அத்துவித சம்பந்தத்தை உணர்ந்ததனாலே உன் செயலெல்லாம் சிவன் செயல் என்று கருதுவாயாக என்று சொன்னார். அப்படி அடங்கி ஆன்மா தன்னுடைய சுதந்திரமின்மையை அவ்வாறு உணர்ந்து கொண்டால் அங்கே சிவபெருமானுடைய தரிசனம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அங்கே ஞான தேசிகர் வந்து உணர்த்துறார். அப்ப போதகாசிரியர்கள் நூலின் துணை கொண்டு உபதேசிப்பது என்னவென்றால், அந்த செய்தியை சொல்கின்றார்கள். அத்துவித சம்பந்தத்தை பற்றி வகுப்பெல்லாம் நடத்தினால் அந்த கருத்தளவிலே அறிந்து கொள்கின்றார்கள் கேட்பவர்கள். நான் சொல்பவருக்கும் கருத்தளவில் தான் தெரியும். உடனே சொல்பவரோ அல்லது கேட்பவரோ அனுபவபூர்வமாக அதை உணரவில்லை. சிவபெருமான் நம்மோடு அத்துவிதமாக, அதாவது இரண்டர கலந்திரு நம்மை செலுத்துகின்றான் என்பதை அவர்கள் தம் அனுபவத்திலே உணர்கின்றார்கள் என்றால் அது ஞான அனுபவம். அது சிவபெருமானே குருநாதனாக வந்து உணர்த்த வேண்டும். கேட்கின்ற சீடனும் இருவினை ஒப்பு சத்திரிவாதம் வந்து, அதாவது சிவபுண்ணியங்களை எல்லாம் முற்றுவித்து, புறப்பூசை அகப்பூசை எல்லாத்தையும் முற்றுவித்து சத்தினிவாதத்திலே, தீவிரதர சத்தினிவாதத்திலே விளங்கக்கூடியவனாக சீடன் இருக்க வேண்டும். அதனை விளக்குபவர் சிவபெருமானிடத்திலே ஒற்றித்து நிற்கின்ற ஏகனாக இறைவன் இருக்கின்ற முத்தான்மாவாக இருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த முத்தான்மாவுடைய ஆசிரியரை சிவபெருமான் தனக்கு இடமாக கொண்டு அந்த சிவபெருமானை அங்கு உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்தா கேட்பவன் சத்தினிவாதம் மிக்கவன், தீவிரதர சத்தினிவாதம் மிக்கவன். எனவே அவனுக்கு அந்த அத்வித சம்பந்தத்தை அப்பம் கேட்கும் போது அனுபவமாகவே அவனுக்கு விளங்கும். அவர் தான் நமக்கு உடனாயிருந்து எல்லாம் அறிவிக்கின்றார் செய்விக்கின்றார் என்பது அனுபவ பொருளாகவே விளங்கும். அது அனுபவமா அவன் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறமும் அவன் வந்து தன் செயல் தன் அறிவு அப்படின்னு அந்த யான் யான் எனதுங்கிற உணர்வு அவன் வைத்திருக்கலாமா? அந்த உணர்வை விட்டுவிட வேண்டும் அல்லவா? அதைத்தான் சொல்கின்றான். புலன்வழி ஓடுகின்ற இந்த உடம்பின் செயலை எல்லாம் உயிரின் செயல்தானே என்றுதானே நீ உணர்கின்ற நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய். உடம்பு சடம், அதுக்கு செயல் கிடையாது. அது மாதிரி உயிர் சித்துப்பொருளா இருந்தாலும் தானாக அறியவோ தானாக செய்யவோ அதனால் இயலாது. எனவே உயிரின் செயல்களை சிவபெருமான் செயல் என்று மதிப்பாயாக அப்படிங்கும் போது அந்த அந்த உபதேசத்துல அப்படியே உரைத்து நின்று விடுகின்றது அந்த உயிர். ஏன்னா அனுபவமா அதற்கு பாடம் எல்லாம் சித்தாந்த பாடம் எல்லாம் அனுபவமாக அந்த உயிரானது உணர்ந்து வருகின்றது. எனவே அப்படி அது தன்னுடைய சுதந்திரம் இன்மையை உணர்ந்து எல்லா முதன்மையும் சிவபெருமானுக்கே என்று அந்த உயிர் அடங்கி இருக்கும் பொழுதுதான் சிவ தரிசனம் உயிருக்கு கிட்டுகின்றது. அந்த சிவ தரிசனத்தை சொல்வது 58வது குரல். இந்த அதிகாரத்திலே 8வது குரல்பா. ஒரு சொல்லினாலே நாம் அதை உணரலாம். சிவ தரிசனத்தை சொல்லக்கூடியது அப்படி சொல்லாட்சி சிறப்பாக வைத்துள்ளார். ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார். எனவே இப்படி உன்னுடைய அறிவெல்லாம் சிவஞானத்தாலே விளங்கத்தக்க அறிவாக இருப்பதனாலும் உன் செயலெல்லாம் சிவபெருமானுடைய செயலாலே விளங்கத்தக்கதாக இருப்பதனாலும் நீ உனக்கு சுதந்திரமாக அறிவு உண்டு என்ற கருத்திலே நீ சிவபரம்பொருளை ஆராயாதே. உன்னின் வேறாக விளங்கக்கூடிய உலக விடயங்களை நீ எத்தனையோ பிறவிகளிலே ஆராய்ந்து வந்திருக்கலாம். நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்களை எல்லாம் நாம் ஆராய்கின்றோம். ஏனென்றால் அந்த உலகப் பொருள்கள் நம்மை வேறாக பிரிந்திருக்கக்கூடிய பொருள்கள். சிவபெருமானும் பொருள்னு பார்த்தா அவன் வேறு பொருள், நாம வேறு பொருள் தான். ஆனால் வேறாக பிரிந்து விளங்கக்கூடிய பொருள் அல்ல அந்த சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருள் நம்மை விட்டு பிரிந்து விளங்கக்கூடிய பொருளா இல்லை. நம்ம அறிவோடு அறிவாக ஒன்றாக கலந்து விளங்கக்கூடிய பொருள், கலந்து விளங்கி நம் அறிவை விளக்கக்கூடியது, நம் செயலை விளக்கக்கூடியது. ஆகவே உண்மையாக பார்க்கும் பொழுது நாம் அவனுடைய அருளிலே அடங்கி இருக்கின்ற பொருள். ஆனால் நாம் விபரீத உணர்ச்சி கொண்டு அந்த திருவருளுக்குள்ளே நாம் அடங்கி இருப்பதை உணராமல், அடங்கித்தான் இருக்கின்றோம், அடங்காம இருக்க முடியாது, அடங்கித்தான் திருவருளுக்குள்ளதான் அடங்கி இருக்கோம். ஆனால் நாம் ஏதோ சுதந்திரமாக நாமே அறிவது போலவும் செய்வது போலவும் கருதுகின்றோம். ஆகவே அந்த கருத்தை இனிமேல் கொள்ளாதே விட்டுவிடு. ஏனென்றால் நீ சைவ சித்தாந்த ஞான அனுபவத்திற்கு தகுதியான ஆன்மாவாக ஆகிவிட்டாய். சிவபெருமானுடைய அத்துவித கலப்பினை, உன்னோடு சிவபெருமான் கொண்டிருக்கின்ற அத்துவித கலப்பினை உணரக்கூடிய நிலையிலே இருக்கின்றாய். எனவே இனியும் உன் அறிவு உன் செயல் என்று சுதந்திரமாக கருதாமல் அந்த உணர்ச்சியிலே உலகத்து பொருள்களை இதுகாரம் நீ ஆராய்ந்து வந்தாயே, நம் அறிவினாலே இதனை அறிகின்றோம் என்ற அந்த முறையிலே ஆராய்ந்து வந்தாயே, அந்த முறையிலே இப்போது அந்த திருவருளை நீ ஆராயாதே. உன் அறிவை சுதந்திர அறிவாக கருதி கொண்டு அந்த திருவருளை ஆராயாதே. ஏன்னா அந்த திருவருள் உன் அறிவையே விளக்குவது அதுதான். அதே அந்த முறைப்படி வேறான பொருளை ஆராய்ந்தது போல அதை ஆராயாதே, அதான் ஓராதே என்றார். ஒன்றையும் உற்று உண்ணாதே, அந்த திருவருளுடைய எந்த தன்மையையும் நீ உலகத்து பொருள் போல பிரித்து கருதாதே. நீ முந்திப்பாராதே, தன்முனைப்பு கொண்டு நான் அருளை அறிகின்றேன் என்ற அந்த வேற்றுமை உணர்ச்சி, நான் என்றும் அருள் என்றும் அப்படி வேற்றுமை உணர்ச்சி கொண்டு தன்முனைப்பினாலே முற்பட்டு, அதான் முந்தி என்றால் முற்பட்டு, நாமே அறிகின்றோம் என்ற அறிவோடு முற்பட்டு திருவருளை அடங்கி இருக்காமல் முற்பட்டு பாராதே. அந்த திருவருளை அப்படி தன்முனைப்போடு அறியாதே. பார்த்ததனை பார், உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு திருவருள் உன்னை பார்க்கின்றது. அதிலே அடங்கியிருத்தலே முறை என்ற உணர்ச்சியோடு அந்த திருவருளை மயமாகவே விளங்கி அந்த திருவருளை அறிவாயாக. உன்னின் வேறாக பொருள், வேறான பொருளாக திருவருளை காணாதே, அதுதான் இங்க கருத்து. ஓராதேன்னு சொன்னார், உண்ணாதேன்னு சொன்னார், பாராதேன்னு சொன்னார். இதெல்லாம் எதற்காக சொன்னார் என்றால் உன்னின் வேறான பொருளாக அந்த திருவருளை நீ கருதி காணாதே. உன்னோடு ஒன்றாய் கலந்திருக்கும் பொருள், உனக்கு தலைமையாக இருக்கின்ற பொருள், நீ அதுக்கு அடிமை. அந்த உணர்ச்சியோடு அந்த திருவருளையே தாரகமாக கொண்டு, அந்த திருவருளையே அடங்கி, அந்த திருவருள் மயமாகவே பார், அந்த திருவருள் உனக்கு சிவத்தை காட்டும். ஆகவே பார் என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தி இருப்பதனாலே பார்த்தல், ஆகவே அது தரிசனம், அதன் மூலமாக இது சிவ தரிசனத்தை செய் என்று அந்த கருத்து இங்கே நமக்கு பெறப்படுகின்றது. அவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார் ஆசிரியர். சிவ தரிசனம் எப்போது கிடைக்கும் என்றால், பொறிகளின் துணை கொண்டு புலன்களை அறிந்தோம், அத மாதிரி திருவருளின் துணை கொண்டு சிவத்தை அறிவோம்னா முடியாது. பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தோம்னா அங்க பொறிகளை விட உயிருக்கு தான் தலைமை அதிகம், பொறிகளை விட உயிருக்கு தான் வந்து மேலானது. பொறிகளின் துணை கொண்டு உயிர் அறிதுனா பொறிகளுக்கு தலைமையா உயிருக்கு தலைமையானா உயிருக்கு தான் தலைமை. உயிரால் உயிர் செலுத்தினா பொறி செல்லும், இவ்வளவுதான், இல்லது செல்லாது. இப்ப பொறிகளை விட உயிருக்கு தான் அங்க வந்து முதன்மை அதிகம். அந்த மாதிரி பொறிகளின் துணை கொண்டு எத்தனையோ உலக பொருள்களை அறிந்தேன், சிவத்தை அறியணும்னா அவன் அருள் கொண்டுதான் அறியணுங்காங்க. அப்ப பொறிகளை பொறிகள் வேண்டாம், பொறிகளை விட்டுட்டு அருளை வைத்து சிவத்தை அறிவோமே என்று சொன்னால், அந்த பொறிகளின் துணை கொண்டு புலனை அறிந்தது போல அருளின் துணை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, பொறிகளின் துணை கொண்டு நீ எப்படி உலகத்தை அறிந்த, நான் அறிகின்றேன் தன்முனை போட அறி. அத மாதிரி இங்க அருளை துணை கொண்டு நீ தன்முனை போடு சிவத்தை அறியணும்னு நினைச்சா அந்த தன்முனைப்பு இருந்தா அருள் அங்க உனக்கு துணை செய்யாது. ஆகவே அருளால் சிவத்தை அறிகின்ற முறை என்னவென்றால், அருளில் அடங்க வேண்டும். இந்த அருள் எனக்கு உதவுகின்றது, இந்த அருளின் துணையின்றி நான் எதையுமே அறிய முடியாது, செய்ய முடியாது என்று தன் சுதந்திரமின்மையை அறிந்து, தன்னுடைய சிறுமையினையும் சிவத்தினுடைய பெருமையினையும் நன்கு மறவாமல் கடைபிடித்து அந்த அருளையே தாரகமாக கொண்டு அந்த அருளில் அடங்கினால் அப்போது அந்த அருள் சிவத்தை உனக்கு காட்டி நிற்கும். இதுதான் அருளை கொண்டு சிவத்தை அறியும் நெறி என்று, அறியும் நெறிங்கிற அதிகாரத்துக்கு இந்த குறள் மிகச்சிறந்த சான்றாக விளங்குது. அறியும் நெறிங்கிறது அதனாலதான் வைத்தார். அவன் இதுக்கு முன்பு அவன் செய்வான், அவன் நாம செய்பவன், வினையை செய்பவன், அவன் சேர்ப்பவன், மற்ற விதமாக கலந்திருக்கின்றான், அதெல்லாம் சொன்னாதான் இதை சொல்ல முடியும். ஆகவே அவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இதை கூறினார். இவ்வாறு அருளின் துணை கொண்டு அந்த அருளிலேயே அடங்கி சிவத்தை பார், சிவ தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது அந்த சிவ தரிசனம் சிவானந்தமாகிய முத்திக்கு நம்மை அழைத்து செல்லும். சிவ தரிசனம்னா அதுக்கப்புறம் சிவ யோகம்தான். தரிசனம் தருகின்ற சிவத்தோடு உயிர் ஒற்றித்து கலந்து விடுதல், ஒற்றுமைப்பட்டு நிற்றல் தான் சிவ யோகம். ஏகனாகி நிற்றல் சொல்லுவோம், சிவமே தான் என்று அந்த சிவத்திலே அழிந்து விடுதல். அப்ப தோன்றுகின்றதே ஆனந்தம், அதுதான் களின்னு சொன்னார். களி என்றால் அந்த இன்பம், அந்த இன்பம் தான் நமக்கு தேவையான இன்பம், மற்ற இன்பங்கள்லாம் வேண்டாம். அந்த களியே மிக புலனாக கருதி, இதுவரை உலகத்தில் ஓசை உருவம் எத்தனை புலன்கள் நமக்கு, 5 புலன்கள் பிறவி எடுத்து வாழும்போது சகலாவத்தில நமக்கு 5 புலன்களை மாறி மாறி அறிந்து வந்தோம். இப்ப அந்த 5 புலன்கள்ல 1 புலனும் வேண்டாம். இங்க நமக்கு புலனாவது சிவம், அந்த சிவமே நமக்கு மேலான புலன். மற்ற உலகத்து ஓசை உருவம் சுவை ஒளி இந்த புலன்கள்லாம் வேண்டாம். சிவபெருமானை அறிகின்றோம், அதனாலே இன்பம் தோன்றுகின்றது, இந்த இன்பம் தான் நமக்கு இனி புலன் என்று கருதுவாயாக. களியே மிகு புலனாக கருதி, களி ஆனந்தம் சிவானந்தம், அந்த சிவானந்தமே மேலான புலன், அறியத்தக்க விஷயம் என்று கருதி என்று உணர்ந்து, ஞான ஒளியே ஒளியா ஒளி, அந்த திருவருளாகிய ஒளியையே உனக்கு ஒளியாக கொண்டு, மற்ற கண்ணொளி விளக்கொலாம் வேண்டாம், அவையெல்லாம் அற்ப ஒளிகள், பேரொளி கிடைத்து விட்டது. ஆகையினாலே பேரொளியாகிய அந்த திருவருள் கிடைத்து விட்டதனாலே அந்த பேரொளியே நமக்கு ஒளி, துணை செய்யக்கூடிய ஒளி என்று, அந்த பேரொளியாகிய திருவருளுக்குள்ளே ஒளி, நீ ஒளிந்து கொள், ஒளிந்து கொள்ளா என்று சொன்னார். உன்னுடைய தன்முனைப்பு அங்க தெரியாமல் அதிலே அடங்கிவிடு. ஆகவே கடைசியில சொன்ன ஒளி வந்து ஒளிந்து கொள் என்ற வினை, ஒளிக்கும் அந்த லீதான், ஒளிந்து கொள்ங்கிற அந்த அதுக்கும் அந்த லீதான். ஆகவே நாம் அந்த வேற்றுமைப்படுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். 2 அடியை பார்த்தால் ஒளியே ஒளியா ஒளி அப்படின்னு 3 ஒளி வருது. முதல் 2 ஒளியும் திருவருளாகிய ஒளியை குறிப்பன, ஒளியே திருவருளாகிய ஒளியே, ஒளியா அதுதான் நமக்கு தேவையான ஒளி என்று கருதி ஒளி அந்த திருவருளுக்குள் ஒளிந்து கொள். அதைத்தான் அப்பதான் வந்து இந்த பொறிகள் அந்த கரணங்கள் இவற்றினுடைய தொல்லையிலிருந்து அப்பந்தான் மீளலாம், பிறவியிலிருந்து அப்பந்தான் மீளலாம். அதுதான் அப்பர் பெருமானும் ஒளிந்து கொள்ள வேண்டும் இங்க சொன்னது அந்த அப்பர் பெருமானுடைய சொல்லாட்சி தான். திருமுறை சொல்லாட்சியும் திருமுறை கருத்துகளும் தானே திருவருட்பயனிலே மேலோங்கி நிற்கின்றன. அதான் ஐம்பொறிகளை குறித்து சொல்லும் போது அப்பர் பெருமான் ஒரு பாடலை சொல்வார்கள், புள்ளுவர் ஐவர் கல்வர், ஐந்து கல்வர்களாம், புள்ளுவர் ஐவர் கல்வர் புணத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர். நம்முடைய சிவசிந்தனையிலாம் சூறையாடிடுவான் படுபாதகர்கள் இந்த ஐவர்கள். பாந்த திருமுறைகளை சிந்திப்போம், சாத்திரங்களை சிந்திப்போம், சிவசிந்தனை தியானம் இப்படி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அஞ்சு பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இழுத்து அப்ப எந்த பொறி நமக்கு ரொம்ப உலக விடயத்தில் ரொம்ப தள்ளி உலக இன்பத்தை தருகின்றதோ அந்த பொறிகளை சார்ந்து அவற்றின் வசப்பட்டு இந்த உயிரானது போய்விடுகின்றது. அப்போ சிவபுண்ணியங்கள் எல்லாம் அங்க இழக்க வேண்டி வருகிறது. சூறையாடிதான் நம்மளுடைய சிவபுண்ணியம் செய்வதற்காக கொடுத்த காலம் போச்சு, விரயமா போச்சு, அந்த பொறிகளோட போய் அந்த காலம் விரயமாக போய்விடுது. அந்த சிவபுண்ணியங்களை செய்வதற்கு அருமையான காலத்தை கொடுத்துள்ளார். அந்த காலத்தையே சூறையாடிதாங்க இந்த ஐவர்களும். துள்ளுவர் சூறை கொள்வர், தூ நெறி விளைய ஒட்டார், தூய நெறி எது அப்படிங்கிற சிந்தனையே வந்து இழ விட மாட்டாங்களாம் பாருங்க. அப்ப இவர்களை ஆனா இப்படிலாம் அவர்கள் ஆதிக்கம் பண்ணாலும் அவர்களை ஒடுக்கி நம்ம மேல வரணும், அப்பந்தானே உய்ய முடியும். ஆகவே அதை சொல்கின்றார், தூணறி விளைய ஒட்டார், ஆனா இவர்களை வெல்வதற்கு இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இந்த ஐந்து கல்வர்களும் இந்த ஐம்பொறி ஆகிய கல்வர்கள் இவ்வளவு வலிமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை வெல்வதற்கு ஒரு வழி உண்டு. என்னவென்றால், முள்ளுடை இவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே. இவர்களை நேரடியா போய் மோத முடியாத உயிரால முக்கண்ணன் இருக்கின்றானே அவனுடைய பாதத்துக்குள்ளே ஒளிந்து நின்று அப்ப தோன்றுகின்ற அந்த சிவஞான உணர்வினாலே இந்த ஐவரையும் ஒடுக்கி விடலாம், வீழ்த்தி விடலாம் அந்த ஐவரையும் அப்படின்னு அங்க சொல்ற. முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்றுன்னு சொன்ன, அதான் இங்கேயும் ஒளி ஒளிந்து கொள்ள அந்த திருவருளுக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டார். அந்த இன்பமே மேலான இன்பம்னு நினைச்சா வேற இன்பம் நாடமாட்டான் நாம. அப்ப திருப்பி இந்த உடலை சார்ந்து பிறவிக்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது, உடலை சார்ந்து உலக விடயங்களிலே பற்று வைத்தால் அது வினையாகிவிடும், மேலே பிறவி வந்துடும். அப்போ அதுக்கு இடமில்லாமல் அந்த திருவருளுக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும், தன் முனைப்பு என்பது எழாமல் அடங்கிவிட வேண்டும், அதான் ஒளிந்து கொள்ளுதல் என்று இங்கே சொன்னார். அப்படி ஒளிந்து கொண்டு ஒளிந்துட்டான்னா அப்ப அந்த திருவருளாகவே அவன் ஒன்றுபட்டு விட்டான், அதான் ஏகநாதல். அப்போ எட்டாவது குரட்பாவில் தன்முனைப்பை விடு, தன்முனைப்பை விட்டு அருளாலே சிவத்தை தரிசனம் செய்யின்னு சொன்ன. இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே அந்த சிவன் தருகின்ற பேரின்பமே நமக்கு தேவையான இன்பம், மற்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அந்த சிவத்தோடு அந்த சிவன் அருளோடு ஒற்றித்து விடு என்று ஏகநாகி நிற்றரை சொன்னார். எட்டாவது குரட்பா சிவதரிசனம், ஒன்பதாவது குரட்பா ஏகநாகி நிற்றார், சிவனோடு ஒன்றாகி நிற்றார். இந்த பத்தாவது இறுதி குரட்பா அப்படி ஒன்றாகி நின்று உன் செயல் எல்லாம் அவன் செயல் என்றே அடங்கிவிடு, அதான் அதான் இறைபணி நிற்றல், சிவன் செயல் என்ற உணர்விலே வலுவாமல் நிற்றல். கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு, கண்டபடியே கண்டு, அதாவது அந்த திருவருள் எவ்வாறு உனக்கு வெளிப்பட்டதோ அந்த முறையிலேயே நீயும் திருவருளை அறிந்து காணாமை காணாமை பொறிகளையெல்லாம் விட்டாச்சு, அந்த கரணங்களையெல்லாம் விட்டாச்சு, அருளே தாரகம்னு அடங்கியாச்சு. இந்த அருளையும் விட்டுட்டா பொறிகள் துணையும் இல்லை, அருள் சார்பும் இல்லை அப்படின்னா அது கேவலாவத்தையில போய் விட்டுரும் இல்லையா. அந்த கேவலாவத்தையும் சேர்ந்துடக்கூடாது, பொறிகள் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பொறிகளை விட்டுட்டு ஆணவத்தில் அழிந்திரலாமா, ஆணவ மலத்திலே அழுந்தினா அது முழு அறியாமை கேவலாவத்தை, கேவலாவத்தையும் கூடாது. அதான் காணாமை காணாமை, முதல்ல உள்ள காணாமை அறியாமை, அது கேவல நிலையாகிய அறியாமை. இரண்டாவது காணாமை வந்து காணாமல் என்று எச்சமாக கொள்ள வேண்டும். முதல் காணாமை வந்து அறியாமை, இரண்டாவது காணாமை வந்து காணாமல். அறியாமை நேராமல், அறியாமையாகிய கேவலாவத்தை நேர்ந்து விடாமல், கண்டபடியே கண்டு திருவருள் எவ்வாறு வெளிப்பட்டதோ அது வெளிப்பட்ட முறைமையிலேயே அந்த திருவருளை நாம் வந்து அதன் வழி நின்றே அதனை அறிந்து காணாமை காணாமை கேவலாவத்தை நேர்ந்து விடாமல் கொண்டபடியே கொண்டு இரு. கொண்டபடியே கொண்டு இருளதான் இருக்கு இறைவனை நிற்ற. அது எப்படி உன்னை கொண்டிருக்கிறதோ அது கொண்டபடியே, அதாவது கொண்டபடியே எப்படி வசப்படுத்தி உள்ளதோ உன்னை, உயிராகிய உன்னை திருவருள் எவ்வாறு வசப்படுத்தி உள்ளதோ கொண்டு இரு. கொண்டபடியே கொண்டு இரு. அது எப்படி வசப்படுத்தி உள்ளதோ அப்படியே அதன் வசப்பட்டு நீ இருப்பாயாக. எப்போதும் திருவருள் நம்மை வசப்படுத்தித்தான் உள்ளது, அதன் வசம்தான் நம்ம இருக்கோம். ஆனா உணராமல் யான் எனதுங்கிற செருக்குல இருந்துட்டோம் மலமறைப்பினால. அதனாலதான் பிறவிகள் எல்லாம் இப்ப சுவாமி நம்மள பிறவியில வினைகளை வினைப்படங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி சிவநெறியிலே நம்மை ஆட்படுத்தி இப்போது உண்மையை உணர்த்துகின்றார். என்ன உண்மையை? உயிராகிய நீ என் வசத்தில்தான் இருக்கின்றாய், உணர்வாயாக உணர்த்துற. அப்படி சிவபெருமானே குருவா நேர்ல வந்து உணர்த்தின பிறகும் அதுக்கப்புறம் அந்த உயிர் அதை உணர்ந்து ஆம் நாம வந்து அவன் வசம்தான் இருக்கின்றோம், அவன் அருள் வசம்தான் இருக்கின்றோம் என்பதை நன்கு உணர்ந்து அதற்கு அப்புறமும் அருள் செய்தான் நம் செயல் அடங்க வேண்டும் அல்லவா. அதுக்கப்புறமாவது எல்லாம் அவன் தான் அடங்கணும் அல்லவா. அதான் அப்படி அடங்கியிரு, அவன் செயல் என்று அடங்கியிரு என்று இதிலே கூறுவதன் மூலமாக இறைவனை நிற்றலை கூறுகின்றான். ஆக இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான் என்பதை உணரும் பொழுது இந்த உயிரானது தன் செயலெல்லாம் அவன் செயல் தன் அறிவெல்லாம் அவன் அறிவால் விளங்குவது என்று அவனுடைய முதன்மையையும் தன்னுடைய அவனை நோக்க தன்னுடைய சிறுமையையும் உணர்கின்றது. அது ஆன்ம தரிசனம். அந்த நிலையிலே அது அருளையே தாராமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும். அது சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு அது ஒன்றாக ஒன்றி கலந்துவிடும். அது ஏகனாதல். அப்புறம் அப்படி ஏகனாகி நின்று தன் செயலெல்லாம் அவன் செயலே என்று இறைவன் நிற்கும். இவைதான் முறையே ஒவ்வொரு குரட்பாவிலும் கூறப்பட்டுள்ளன என்று நாம் இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே அறிந்து கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற இந்த அதிகாரத்திலே சிவபெருமான் குருவாக வந்து ஞானோபதேசம் செய்வதை இந்த உயிர் எந்த முறையிலே அறிய வேண்டும்? தன்முனைப்பு கொள்ளாமல் திருவருளிலே அடங்கி அந்த திருவருள் மயமாகவே விளங்கினால் அந்த திருவருள் சிவத்தை உயிருக்கு காட்டும், சிவதரிசனம் அதற்கு கிட்டும். அந்த நிலையிலும் காண்பவன் நான், காணப்படும் பொருள் சிவம் என்கின்ற பேத உணர்ச்சி தோன்றும். அதை திரிபுடி உணர்ச்சின்னு சொல்வார்கள். திரி என்றால் மூன்று, அதாவது காண்பவன், காணப்படும் பொருள், காட்டுகின்ற அறிவு என்று இப்படி மூன்று. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்று சொல்வார்கள். அறிபவனைத்தான் ஞாதா என்று சொல்வார்கள். அங்க அந்த அறிபவனுக்கு துணை செய்யும் அறிவு ஞானம் என்பார்கள். அறியப்படும் பொருளை ஞேயம் என்பார்கள். ஞாதா, ஞானம், ஞேயம். இந்த ஞாதா என்பதை ஞாதிரு என்றும் சொல்வார்கள். ஞாதிரு என்று சொன்னாலும் ஞாதா என்று சொன்னாலும் ஒன்றுதான், அறிபவன் என்றதற்கு பொருள். ஞானம் அவனுக்கு துணை செய்யக்கூடிய அறிவு. ஞேயம் அறியப்படும், அவனாலே அறியப்படும் பொருள். ஆன்மா தன்னை ஞாதிரு அறிபவன் என்றும் தன் அறிவை ஞானம் என்றும் அதற்கு துணை செய்கின்ற திருவருளையும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்புறம் அறியப்படும் பொருளாய் சிவத்தை ஞேயம் என்றும் இவ்வாறு கருதி வந்தால் அதற்கு அந்த முத்தி இன்பம் கிடைக்காது, அந்த சிவ போகம் கிடைக்காது. அப்போ அந்த திரிபடி உணர்ச்சியையும் அது கடந்து சிவத்தோடு ஒற்றித்து நிற்க வேண்டும். அதான் ஏகனாக நின்ற. அப்படி சிவத்தோடு ஏகனாக நின்று கொண்டு அது தன் செயல்னு எதையாவது நினைச்சதுன்னா அந்த ஏகனாக நிற்றல் என்ற நிலையிலே இருந்து அது நீங்கிவிடும். ஆகவே ஏகனாக நிற்றல் நிலை பெற வேண்டும் என்றால் தன் செயல் என்ற உணர்வை விட்டு எல்லாம் அவன் செயல் என்று அது கருத வேண்டும். எனவே ஏகனாகி நிற்றலாலே யான் என்ற உணர்வு நீங்குகின்றது. இறைவனின் நிற்றல் எல்லாம் அவன் செயல் என்ற உணர்வினாலே எனது என்ற உணர்வு நீங்குகின்றது. எனவே ஏகனாகி இறைவனில் நிற்பதனாலே யான் எனது என்ற இரண்டு உணர்வுகளும் இவ்வாறு நீங்க பெறுகின்றன. எனவே அந்த ஆன்மா முத்தி இன்பத்திற்கு உரியதாகின்றது. வானோர்களுக்கும் கிடைக்காத இன்பம் அல்லவா அந்த முத்தி இன்பம். அது இந்த ஆன்மாவுக்கு மட்டும் ஏன் கிடைத்தது என்றால், அது ஏகனாகி சிவபெருமானோடு ஏகனாகி நின்று யான் என்ற உணர்வை விட்டுவிட்டது. எல்லாம் அவன் செயலே என இறைவனில் நின்று எனது என்ற உணர்வையும் விட்டுவிட்டது. எனவே யான் எனது என்ற இந்த செருக்கை அது நீத்து விட்டதனாலே அது வானோர்களும் பெற முடியாத இன்பத்தை பெறுகின்றது. அதைத்தான் நம்முடைய வள்ளுவ பேராசான், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். உலகத்தில் நல்வினை செஞ்சு பெறுதவன் பேர், நல்வினைகள் செய்வன் பெறக்கூடிய பேர் என்ன? வானுரையின் தெய்வத்துள், அதாவது வானுரகத்து தேவர்களுள் ஒருவனாக வைக்கப்படும். வைக்கப்படும் சொல்லும்போது அங்க சுதந்திரம் இல்ல பாருங்க. ஒரு பொருள் பொருள் வந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி அவன் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானோ அதுக்கு ஏத்த ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுவான், சுதந்திரம் இல்ல. ஆனா யானது என்னும் செருக்கருத்து சிவனோடு ஏகனாகி இறைவனில் நிற்பவன் பாருங்க, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்ன, அங்க புகுங்கும் போது அங்க அதுக்கு அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி, அந்த எல்லா சுதந்திரமும், ஏனைய உயிர்களுக்கெல்லாம் கிடைக்காத சுதந்திரம் அந்த உயிர்களுக்கு கிடைக்குது. என்ன சுதந்திரம்? பிறக்க வேண்டியதில்லை, வினைப்பழங்கள்ல கிடந்து உழல வேண்டியதில்லை, இறப்பாகிய துன்பத்தில் சிக்க நோய் இறப்பு போன்ற துன்பங்களில் சிக்க வேண்டியதில்லை, நரை திரை மூப்பு இறப்பு மாதிரி அல்லல்கள் பட வேண்டியதில்லை, மீண்டும் வினைக்கீடாக ஏதாவது ஒரு பிறவியில போய் விழ வேண்டியதும் இல்லை. இதெல்லாம் இருந்து எவ்வளவு சுதந்திரம். அதனாலதான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லி அங்க பெருமை சேர்த்து கூறினான். இந்த சொல்லாட்சியெல்லாம் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். சித்தாந்தத்திலே எந்த அளவிற்கு ஒரு தெளிவோடு திருவள்ளுவர் பெருமான் நமக்கு அங்கே உணர்த்தி இருக்கின்றார். அந்த சித்தாந்த கண் கொண்டு பார்த்தால்தான் திருக்குறளே நமக்கு அங்க முழுமையாக விளங்கும். அதே திருக்குறள் நடையில் தான் அந்த திருவள்ளுவர் பெண்ணு சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு நாம் இணைத்து நோக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களில். ஆக இவ்வாறு இந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்தினை சிறப்பாக மிகச்சிறப்பாக வைத்திருக்கின்றார். இவ்வாறு சிவபெருமான் ஒருநாதனாக வந்து உணர்த்துகின்ற உண்மையினை அறியும் நெறிப்படி, அதிகாரம் சொல்வது போல அறியும் நெறிப்படி அவனருளே கண்ணாக கொண்டு அவனை தரிசித்து அந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு ஏகனாகி எல்லாம் அவன் செயலே என்று இறைவனி நிற்கும் பொழுதுதான் ஆன்மாவிற்கு அதனுடைய வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகுது, சித்தாந்தம் சொல்கின்ற உண்மைதான். அப்ப சிவத்தை சார்ந்தால் சிவமயமாகும். சிவம் எப்படிப்பட்டது? எங்கும் நிறைந்த வியாபக பொருள். அது மாதிரி உயிரும் வியாபக பொருளாக விளங்கும். அப்ப உண்மையில ஆன்மானாலே வியாபக பொருள் தான். இன்னும் சொல்ல போனா நித்த பொருள் எல்லாமே வியாபக பொருள் தான். வியாபக பொருள்னா என்ன? இட வரையறை கிடையாது. இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இதையெல்லாம் கடந்து சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்து இருப்பதுதான், அதான் வியாபக பொருள். எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் தான். இப்ப அதுக்கு நீளம் அகலம் உயரம் இந்த இடவரம்புகளுக்குள்ள உட்படுத்த முடியாது. இந்த இடவரம்புகளுக்குள்ள உட்பட்டு நீளம் அகலம் உயரத்துக்குள்ள அடப்பட்டு இருக்கிற பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அழியக்கூடிய பொருள். அது மாயா காரியங்கள், தனு கரணம் போன போகம் 36 தத்துவம் இவையும். நித்த பொருள்னாலே அது வியாபக பொருள் தான். இன்னும் மாபாடியத்திலே சொல்வார்கள், ஆன்மா என்ற சொல்லுக்கே நித்த பொருள் வியாபக பொருள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆன்மான்னு சொன்னார். இப்ப ஆன்மா வியாபக பொருள் தான், ஆனால் அதன் வியாபகம் முழுவதும் ஆணவ மலம் இருந்து கொண்டு மறைத்துக் கொண்டிருந்தது. வியாபகத்தை தடைப்படுத்தி அதை அணுத்தன்மை பெற செய்தது ஆன்மாவு. அதனாலதான் அது அந்த மூலமலத்துக்கு ஆணவம்ங்கிற பெயரே ஏற்பட்டது. ஆணவம்னு ஏன் பெயர் பெற்றது? ஆன்மாவை அணுத்தன்மை பெற செய்ததுனாலே. அதனாலதான் அந்த வியாபகத்தை ஆன்மா தன் வியாபகத்தை தானே உணராமல் அதனை அற்ப பொருள் போல அதன் அறிவை மறைத்து விளங்குவதனாலதான் ஆணவம். இப்ப இந்த ஆணவம் நீங்கி சிவத்தோடு இப்படி ஏகனாக இறைவன் இருக்கும் போதுதான் ஆன்மாவுக்கே உரிய அதனுடைய சொந்த வியாபகம் அப்பதான் வெளிப்படுது. அதைத்தான் உயிர் விளக்கம் என்று அடுத்த அதிகாரத்திலே கூறினார். உயிர் விளக்கம், அந்த ஆன்ம வியாபகம் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த ஆன்மாவுக்கு முத்தி இன்பம் கிடைக்கும். உலக இன்பம் கிடைக்கணும்னா உடல் அளவு அந்த உயிர் உடலை சார்ந்து அந்த அளவுக்கு அதன் வியாபகம் வெளிப்பட்டா போதும், உலக இன்பங்கள் கிடைத்துவிடும். ஆனால் சிவானந்தமாகிய முத்தி இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே உடல் சார்பு அதற்கு தகுதி இல்லை. உடலை சார்ந்து தன்னை உடல் என்று கருதி கொடுக்கிற அஞ்ஞானம் எல்லாம் சிவானந்தத்துக்கு வழியாகாது. செடியார் ஆக்கை திறம் அறவீசி அறவே வீசி எரிந்துவிட வேண்டும் நகர் இந்த உடல் சார்பு. திருவாசகத்தில் சொன்னாங்க உடல் சார்பு அறவே வீசி எரிஞ்சிட்டா வேற சார்பு வேண்டும் அல்லவா? அதான் பற்றற்றானை பற்றியாச்சு. அவனை பற்றி அவனோடு ஒன்றாக இறைவனி ஏகனாக இறைவனி நின்று அப்படி அழுத்தமா சிவத்தோடு தோய்ந்தாச்சு. எனவே இனி வேறு சார்பு தேவையில்லை. சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின்னு சொன்னார். அதுதான் அப்படி இறைவனி நின்று ஆன்மாவனுடைய வியாபகம் அங்கே விளங்கிவிட்டது. அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மாதான் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதி பெறுகின்றது. அதைத்தான் இந்த உயிர் விளக்கத்திலே ஆன்மாவுடைய வியாபகத்தன்மை சிவத்தோடு ஒன்று இருக்கும் நிலையிலே ஆன்மாவின் வியாபகத்தன்மை வெளிப்படும் என்பதை உயிர் விளக்கத்தில் சொன்னார். அப்படி அந்த வியாபகத்தன்மையை பெற்ற ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் என்பதை அடுத்த அதிகாரமாகி இன்புறு நிலையில சொல்றார். இன்புறு நிலை அதான் முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை, இன்புறு நிலை. அப்ப உயிர் விளக்கம் ஏற்பட்டால்தான் இன்புறு நிலை ஏற்படும். உயிர் விளக்கமாகிய அந்த ஆன்ம வியாபகம், அந்த ஆன்மாவின் வியாபகம் வெளிப்பட்டால்தான் அந்த ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். எனவே உயிர் விளக்கம் இன்புறு நிலை. அறியும் நெறிப்படி அவன் அருளால் அவனை அறிந்து அவனோடு கூடினால்தான் உயிர் விளக்கம் ஏற்படும். எனவே அறியும் நெறி அப்புறம் உயிர் விளக்கம். அந்த உயிர் தன்னுடைய வியாபகம் விளங்கினால்தான் அது என்ன செய்ய முடியும், முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது வியாபக பொருளை அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பொருள் தான் அனுபவிக்கும். இதுதான் உயிர் விளக்கம். ஆகையினாலே விளக்கம் அப்படின்னாலே இருள் நீங்கினாதானே விளக்கம். இருள் மலமாகிய ஆணவ மலம் அப்பந்தான் முற்றிலுமாக கெடுகின்றது. அதைத்தான் ஆன்ம சுத்தி, ஆன்மா சுத்தம் அடைகின்றது. இறைவனி நிற்கும் போதுதான் ஆன்மா சுத்தி அடைகின்றது. ஆகையினாலே தான் சிவபிரகாசத்திலே சொன்னார்கள் இதெல்லாம் இணைத்து நோக்க வேண்டும். என்ன சொன்னார்கள், தன் பணி நீத்தல் அப்படின்னு சொன்னார். ஆன்ம சுத்திக்கு வரையறை சொன்னார்கள் சிவஞான சுவாமிகள். அடிக்கடி எடுத்துக்காட்டுவது ஆன்ம சுத்தினா சிவபிரகாசத்தான் எடுத்து காட்டுவார். தன் பணி நீத்தல் ஆன்ம சுத்தி, என் செயல் அப்படின்னு நான் கருத வரைக்கும் நான் சுத்தி அடையல. அசுத்தமாகிய ஆணவ மல சார்பு இருக்க போய் தான் எனது செயல்ங்கிற உணர்வு என்பால் எழுகின்றது. அவன் செயல்ங்கிற அடங்கிய நிலை வந்து விட்டது என்றால் அப்பந்தான் அந்த ஆன்மா சுத்தி அடைகின்றது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், முதல்ல அருளை சார வேண்டும். அருளின் வாயிலாக சிவத்தை தரிசித்து அப்புறம் சிவத்தில ஏகனாக நின்று என்றால்தான் எல்லாம் அவன் செயல்கிற உணர்வு அப்பதான் தோன்றும். ஆகவே அந்த சிவத்தோடு ஏகனாக இறைவனி நின்று ஆன்மா எவ்வாறு விளக்கம் அடைகின்றது, வியாபகம் அடைகின்றது என்பதை அருமையாக இந்த அதிகாரத்திலே சொன்னார். அதிலே முதல் குரட்பாவிலே சென்ற அதிகாரத்தினுடைய ஏவுடைய கருத்தாக அருமையாக சொல்கின்றார். சிவ தரிசனம் பண்ணுகின்றதே ஆன்மா, அந்த ஆன்மா அது விரைந்து அந்த சிவத்தோடு ஏகனாகி கலந்துவிடும். ஏன் அப்படின்னா, வெயில வருந்தி துன்புற்ற ஒருவன் நிழலை கண்டால் அவனை ஒருத்தர் வற்புறுத்தி சொல்ல வேண்டியதில்லை. எங்க பாரு என்ன சங்கடப்படுத, நீ வெயில்ல இந்த தெரியுது பாரு நிழல், இதுல போய் நீ நின்று போ அப்படின்னு சொல்லி யாரும் அவனை வழிபடுத்தி விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. வெயில துன்புறம் நிழலை கண்டா தானாவே அந்த நிழலை சரண் புகுந்து விடுவான். அத மாதிரி பிறவியாகிய வெயிலிலே எத்தனை எத்தனை பிறவிகள், எல்லா மானிட பிறவியாவே அப்படியேவா கிடைச்சிட்டு இருக்கு? இல்ல, புல்லாகி பூடாகி புடுவாய் மரமாகி. இப்ப மானிட பிறவி கிடைச்ச பிறகும் மானிட பிறவி அதுக்கப்புறமாவது தொடர்ந்து மானிட பிறவி கிடைக்கும் சொல்ல முடியுமா? அதுக்கும் வழி இல்ல. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மானடிகள் சொன்ன. ஆகவே அப்படி எந்த பிறவி வருமோன்னு தெரியாம பல பிறவிகளிலே சிக்கி தடுமாறி உழன்று வருந்தி அந்த ஆன்மாவுக்கு அந்த பிறவியாகிய பிணியை தீர்க்கக்கூடிய மருந்து அந்த சிவபாகிய மருந்து தரிசனம் தருகின்றது. அப்போ அந்த சிவத்தோடு ஏகனாகி நிற்கணும்னு அந்த ஆன்மாவுக்கு என்ன வலியுறுத்தி சொல்லணுமா? தூணிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்ல, தூய நல்ல நிழல் கிடைச்சா அதை சேரணும்னு வெயில வருந்தவனுக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதன் தொகும் இதுபோல் அத மாதிரிதான், அத மாதிரியே சொல்ல தகும். இது போல் தான் அதுவாய் நிற்கும் தரம், அது மாதிரிதான் உயிர் சிவத்தோடு ஒற்றித்து நிற்கின்ற சிவத்தோடு ஒற்றித்து அந்த உயிர் சிவமாகவே ஒன்றுபடுகின்ற அந்த தன்மையும் உயிருக்கு வலியுறுத்தி சொல்லி வர வேண்டியதில்லை என்று சொன்ன. எந்த உயிருக்கு? சிவ தரிசனம் செய்கின்ற உயிருக்கு. நிழலை பார்த்தவனுக்கு தானே நிழல போய் சேருன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நிழலையே பார்க்காதவனுக்கு அது எங்க இருக்குன்னே தெரியாதவனுக்கு வழிபடுத்தணும். இப்ப இந்த நெறிப்படி இந்த வழிப்படி நீ சென்றால் உனக்கு அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும், அது நிழல் தரும், அதுல நீ தஞ்சம் புகுந்துக்கலாம்னு சொல்லணும். ஆனா நிழலைய அந்த வழிப்படி நடந்து அந்த நிழலையே நெருங்கினவனுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அத மாதிரி சிவம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நீ அடைய வேண்டும் என்றால் இந்த சிவ நெறிப்படி நீ சைவ நெறிப்படி அடைய வேண்டும் சொல்லலாம். அந்த சைவ நெறிப்படி சிவபுண்ணியங்களை அனுஷ்டித்து அதன் பலனாக சிவத்தையே தரிசிக்கக்கூடிய நிலைக்கு ஒரு ஆன்மா உயர்ந்து விட்டான். அந்த ஆன்மாவுக்கு இந்த சிவத்தோடு ஒற்றித்து நிற்பாயாகனு ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பிறவி துன்பத்திலிருந்து நாம நிரந்தரமா நீங்கணும் அப்படின்னா இந்த தரிசனம் தருகின்ற சிவத்தோடு நாம கலந்துட்டாதான் பிறவி நம்ம விட்டு நீங்கும். ஆகவே இதோடு கலந்து விடுவோம், அதுவும் கலந்துவிடும் என்று அருமையாக நயமாக சொன்னான். ஆக இவ்வாறு இந்த அதிகாரத்தினுடைய முதல் குரட்பாவிலேயே மிகச்சிறந்த முறையிலே சிவத்தோடு ஏகனாக நிற்க வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் எவ்வளவு சிறப்பாக உணர்த்துகின்றார் என்பதை அறிந்து இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு இன்று அறிய வைத்த அந்த திருவருளையும் போற்றி வணங்கி இந்த அளவிலே இன்றைய இந்த உயிர்விளக்கம் என்ற அதிகாரத்தை முதல் குரட்பாவிலே தொடங்கிக் கொண்ட இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இன்றைய சித்தாந்த சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்.